பெருதலும் பெருங்கருணை பற்றினோக்கே பெருந்துரையச் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இருகண்ணீர் மழைவாரத்துரிய அருளை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக குழுந்தேரல்வாய் மடுத்து தேக்கி சிம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாத ஊரடிகளடி இணைகள் போற்றி வாதவோரிணையடிகள் போற்றி வாத ஊரடிகளடி இணைகள் போற்றி பார்வதீபதையே இன்றன கருளி இருள்கடிந்துள்ளத்தே இன்றன கருளி இருள்கடிந்துள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்ற எழுகின்ற ஞாயிறே போன்று நினைப்பற நினைந்தேன் இயலார் பிரிதும திண்மையே சென்று தேர்ந்துதைந்தும் திருப்பெரும் ஒன்று நீ அல்லை அன்பியொன்றில்லை ஒன்று நீ அல்லை அன்பியொன்றில்லை யாரும் அறியர் பாரே அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே காஞ்சி புராணத்தில் இன்று அந்தகேசப்படலம் என்கின்ற படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். ரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையுடையவன் என்று சொல்லுகிறது. எல்லையில்லாத கருணையுடையவன் என்றால் அவனுடைய கருணை குறைவதில்லை, அவனுடைய கருணை குறைவதில்லை, நம்முடைய கருணை குறையும், கூடுறது கூட வழியில் குறையும். அவனுடைய கருணை குறைவில்லாமையினாலே அவன் கேட்டவர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்தான் என்று நூலில் வருகிறது. அசுரர்களுக்கும் தந்தான், அக்கிரமம் பண்ணுகிறவனுக்கும் தந்தான், அக்கிரமம் செய்கின்றவனுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால எல்லையில்லாத கருணையின் உடையவன் என்பது விளங்குகிறது. பொல்லாதவனுக்கும் அவன் நிறைய செல்வத்தை பதவி எல்லாம் கொடுக்கின்ற காரணத்தினாலே சிவபெருமானுடைய கருணை வழங்குதுங்கிறேன். இப்ப நாம் நினைக்கிறோம் அல்லவா, பொல்லாதவன் நல்லா இருக்கிறானே, செல்லமுடையவனா இருக்கிறானே என்றால் அவன் கருணையினாலே, அது அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால அவன் எல்லையில்லாத கருணையினாலதான் பாவிகளுக்கும் செய்கிறான். அவன் கருணை ஒரு எல்லை உட்பட்டதா இருந்தா பாவிகளுக்கு செய்ய மாட்டான், பார்த்துத்தான் செய்வான், இவனுக்கு தான் செய்யணும் தான் செய்வான். அவன் எல்லை இல்லாத கருணை உடையவனால பொல்லாதவனுக்கும் செய்யறான். அதான் உள்ளது அமுகமி வள்ளல் போற்றா போல வள்ளல் என்னன்னு சொல்றது. அந்த வள்ளல் தன்மை அழகுடாத வள்ளல் தன்மை, அழகுடாத வள்ளல் தன்மை. அதனாலே வந்து பரமேஸ்வரன் தெரியாதவன் அர்த்தம் இல்ல, எல்லாம் தெரிஞ்சவன். சில சமயம் நான் கூட நினைக்கிறது சாமிக்கு நல்லா புரிய மாட்டேங்குது, யாருக்கு செய்யறது யாருக்கு செய்யப்படாது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கூட நினைக்கிறது உண்டு. நினைக்க முடியாதானே இருக்கு, அப்புறம் என்ன நினைக்காம என்ன நம்ம அசுரனுக்கு கொடுத்து அவன் மூலம் என்ன அக்கிரம் பண்ணிட்டு இருக்கான் பாரு, அவனை இவனை கொண்டு நடக்கிறது. இவர் நேரா போறது இல்ல, காலை விட்டு நடக்கிறது. இவனுக்கு வரத்தை கொடுத்து அவன் நடக்கிறது. அதே இவனுக்கு ஒரு பெரிய விளையாட்டு, பெரிய சாதனை ஆறு சோறுவாங்க. இப்படி நரசிங்கமாக வந்தார். வந்த நரசிங்க இரண்டியனுடைய ரத்தத்தை சாப்பிட்டு அக்கிரம் பண்ணுச்சு. அதே தான் சர்வப்பூச்சியாக வந்து அந்த நரசிங்கத்தை அடக்கினார். அதுக்கப்புறம் வராக அவதாரத்திலே அப்படித்தான், வராக அவதாரம் பந்தியாகி பூமியை நிறுத்தின பிறகு செய்து விட்டோம் என்கின்ற எண்ணத்தினாலே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டோமே என்கின்ற அந்த மனுஷனே அப்படி நினைக்கிறான்ல, ஏதாவது சாதாரண ஒரு காரியத்தை செஞ்சிட்டான்னா ஆகா நான் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிட்டேன்னு தன்னை புகழ்ந்து கொள்கிறான். அதனாலே வேற அக்கிரமம் செய்ய தலைப்பட்டு விடுகிறான். அதனாலே உயிர்களாலே எந்த செயலும் நடைபெறுவதில்லை, சிவனுடைய செயலாளதான் உயிர்கள் செயல்படுகிறது. அது ஒரு அதிசயமான செயல் ஒரு மனுஷன் செய்யறான், அது சிவன் அருளாலே அவன் செய்தான். அதிசயமான செயல மனுஷன் செய்யறான், மனுஷன் செய்ய முடியாது, கடவுள் தான் செய்தார். அது யாருக்கு இந்த உண்மை தெரியும், இந்த ஞான நூலை படிச்சவங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும். மனிதனால ஒன்று செய்ய முடியாது. அதனாலே உயிர்களாகிய நாம் என்ன பண்ண வேணும் என்றால், எல்லாம் நீ செய்கிறாய், நீயே செய்கிறாய், உன்னாலதான் எல்லாம் நடக்கிறது, என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்கின்ற நிலைக்கு வந்துடும். அதான் ஞான நிலை, அதான் ஞான நிலை. என் செயலாவது யாதொன்றும் இல்லை. அவருடைய உயிருக்கு இறுதி வர்ற சமயத்தில் சொல்றார், அவரை கழுமரத்துல போடும்போது சொல்றார், அந்த இடத்துல சொல்றார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்பது பட்டினத்தார் பாட்டு. அதனாலே உயிர்களால் உயிர்களாலே ஆகின்ற செயல்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் அவருடைய செயலே, எல்லாம் அடிமையே, எல்லாம் உடமையே, எல்லாம் உன்னுடைய செயல். தாய்மனார், எல்லாம் உடமையே, எல்லாம் உன்னுடமையே, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன்னுடைய ஊருவில் அடைகின்றது எல்லாமே. எல்லாம் உன் அடிமையே, உயிர்கள் அத்தனை உன்னுடைய அடிமைகள், பிரமம் பிரமன் முதலாக எல்லாரும் அடிமைகள். எல்லா போனங்களும் உனக்கு அடிமை, எல்லா போனங்களும் உனக்கு அடிமை, எல்லாம் உன்னுடைய செயல் தான். ஆகையினாலே அப்படி நினைப்பு வந்த நாம் செய்தோம் என்கின்ற அந்த கர்வம் உண்டாகாது, நாம் செய்தோம் என்கின்ற அந்த கர்வம் உண்டாகாது. கர்வம் வராமல் இருக்கணும், அதுக்கு தான் உள்ளல் படிக்கிறது பூஜை பண்றதெல்லாம். கர்வம் வரவே விடாது. நம்ம பார்த்தியா காஞ்சிபுரம் பார்த்தியா எப்போ எப்படி சொல்றேன் பார்த்தியா அப்படின்னு நினைக்கவே விடாது. திருவருள் சொல்ல வச்சிருக்குது சொல்லுகிறோம். நான் சொன்னேன், நான் எங்க எனக்கு படிப்பே இல்லையே, நான் எங்க போய் காஞ்சிபுரம் சொல்லாது. இப்போ எனக்கும் படிப்புக்கும் ஏராளமான வித்தியாசம், ஒரு மாதம் கூட பள்ளிக்கூடம் போகல. என்னமா சொல்றது, காஞ்சிபுராணம் என்ன, திருவாசகம் என்ன, திருவானக்கா புராணம் என்ன, சிவதர்மோத்திரம் என்ன. நேற்று சிவதர்மோத்திரம் சொன்னேன் திருச்சியில், சிவதர்மோத்திரம் பேச்சு பூலோகநாத சுவாமி கோயிலில் ஒரு 300 பேர் இருக்கும் கூட்டம், எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுது விட்டார். அப்படிப்பட்ட பேச்சு அது சிவதர்மோத்திரம். அப்படி வந்து நம்ம இங்கே சிவதர்மோத்திரங்க திருவாசகம் இங்கே, அதனாலே அவன் செய்விக்கிறான் செய்கிறோம். அதனாலே செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் பொருள் யாவன், ஐயமின்றி உளதாக அந்த கரும பயன் யாவன், உய்யும் வினையின் பயன் விளைவன் ஊட்டி விடுப்பான் இவன், அந்த பொய்யில் நிறைய கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுராணம். அதனாலே இப்படி திருவருளாலே நடக்கிறது என்று விஷ்ணு முதலான தேவர்கள் கூட உணர முடியலேங்கிறேன். விஷ்ணு கூட திருவருளாலே நடந்தது என்று உணர முடியாமல், சிவனாலே நடக்கிறது என்று உணர முடியாமல் கர்வம் வந்து விட்டது. அப்புறம் மனுஷனுக்கு வர்றது கேட்கணுமா, ஆனா நமக்கு வரப்படாது. அதனாலே அசுரர்கள் தேவர்கள் எல்லாமே உயிர் வர்க்கங்கள் தான். உயிர் வர்க்கங்கள் என்றால் அதற்கு ஆணவம் இருக்கும், கண்மம் இருக்கும், மாயம் இருக்கும். அப்புறம் அது இருந்துகிட்டு சும்மா இருக்குமா, எது ஆணவம் கண்மம் மாயம் இருந்துட்டு சும்மா இருக்குமா, அது ஏழு என்னமோ அதை செய்யும்.
இப்ப கொசு இருக்குன்னா என்ன பண்ணும், கடிச்சிருக்காரு. இப்ப கொசு என்ன பண்ணுது, இப்ப கடிக்கு
அதனுடைய செயல் அது அதை செய்யுது, அதனுடைய அதுக்கு தெரிஞ்ச செய்ய வேலைய அது செய்யுது. அது போல ஆணவமலம் அதுக்கு தெரிஞ்ச வேலை. அதனாலே உயிர்கள் மலத்தை உடையது, சிவன் மலம் இல்லாதவன், விமலன் என்று பெயர் சிவனுக்கு. விமலன் என்றால் மலம் இல்லாதவன். உயிர்கள் மலத்தை உடையது, மலம் என்றால் குற்றத்தை உடையது. அது குற்றம் இல்லாதது, இது குற்றத்தை உடையது. நன்று உடையது, தீயது இல்லாதது. அதனாலே உயிர்களுக்கு இயல்பாகவே அந்த அணவம் இருக்கும். அது ஏதாவது ஒரு செயலை செய்து விட்டால் அதிகமாகும். அதுதான் திருமால் முதலான தேவர்களுக்கும் அப்படித்தான். அப்படி அந்த நரசிங்கேசன் வராகேசரம் இரண்டையும் சொல்லி அதுக்கு மேல அந்தகேசன் என்கின்ற இந்த படலத்தை சொல்லுகிறார். இது அந்தகாசுரன் பூஷித்தரும் பெற்றது. தாரார் கொன்றையன் நரசிங்கேச்சரம் தன்னோடு வராகேச்சரம் மேன்மை தெரிந்து வழங்கினான், மேன்மை தெரிந்து வழங்கினான். ஏறாருகின்ற இதன் குணவாங்கர் இருள்வலி பேரான் ஏற்றவர் அந்தக ஈச்சரம் போற்றுவான். அதனாலே இந்த நரசிங்கேச்சரம் வராகேச்சரத்துக்கு குணவாங்கிலே, குணவாங்கன்னா கிழக்கு திசையிலே வலிமை பெற்றவனாகிய அந்தகாசன் பூசித்து பேறு பெற்ற அந்த அந்தகேச்சரத்தை பற்றி சொல்லுகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இரணியாக்கன் அழித்திடும் அந்தகன் என்பவர், இரணியாக்கனுடைய புத்திரன் அந்தகனா. இரண்யன் வேறு, இரணியாச்சன் வேறு. இரண்யன், இரண்யனுக்கு இரணிய கஷ்பூன்னு பேரு. அவனுடைய தம்பி இரணியாச்சன், அவனுக்கு கண் புன்னிறமாக இருக்குமா, இவன் முழுவதும் புன்னிறமா இருப்பானா. இரணியாச்சன் இரண்ய கஷிபு இரணியாச்சன், இரணியாச்சனுடைய மகன் அந்தகன். மறைவின் எந்தையே ஆயிடை ஏத்தி வரம்பெரு. அதே அந்த அந்தகேத்திரத்தில் அந்த அந்தகன் என்கின்ற அந்த அசுரன் செவருமானை ஏத்தி வரத்தை பெற்றான். அப்படி வரத்தை பெற்றா வரத்தை வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வரத்தை வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. காரை வாங்கி சும்மா நிறுத்தி வச்சுட்டு இருக்க முடியுமா, ஓட்டி பார்க்கணும். அது அதிகமான விலைக்கு வாங்கியிருந்தோம்னா அந்த காரை என்ன பண்ணுறது, மெல்லவா ஓட்ட மனசு வரும். 40 லட்சம் போட்டு, 50 லட்சம் போட்டு காரை வாங்கி மெல்ல ஒரு என்ன 10 கிலோமீட்டர் செலவில் போ அப்படின்னா, அப்படி போனால் அந்த அவ்வளோ பணம் போட்டு வாங்கினதுக்கு அர்த்தம் உண்டானே, பறக்கணும் கார், கார் பறக்க. அதனாலே வரத்தை வாங்கினால் அந்த வரத்தை பயன்படுத்தி பார்க்கணும். வரத்தை அதான் அசுரன் உள்ள வேலை. வரத்தை பெற்றால் அந்த வரத்தை கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டாங்க, சண்டைக்கு எங்கே ஆள் கிடைக்கும் என்று தேடுவாள். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சோழ, சண்டைக்கு தேடுவார் அசுரர்கள்ட்ட பலம் வந்துருச்சுன்னா. அது போல எந்த ஏத்தி வரத்தை பெற்றான் அந்த அசுரன் பெற்று முரணை அட்டபிரான் முதல் விண்ணவர் யாரையும் உரையில் வென்று புறக்கொடை கண்டு உலகாண்டான். அதனால முரணை அட்டபிரான் இருக்கிறானே, முரணை அட்டபிரான்னா யாரு சொல்லுங்களா, முரணை அட்டபிரான். முரன் என்ற ஒரு அசுரனை அழித்தவனாகிய மகாவிஷ்ணு, முராரி முராரி புர்ராரி புர்ராரி சிவருமான் முராரி விஷ்ணு, முரன் என்கின்ற அசுரனை அழித்தவன். அதனால முரனை அட்டபிரான் முதல் விண்ணவர் யாரையும் உரனில் வென்று புறக்கொடை கண்டு உலகாண்டனன். திருமால் முதலாக மற்ற எல்லா தேவர்களையும் வென்று விட்டார். அப்படி வென்று தனக்கு நிகர் இல்லாமல் அக்கிரமங்களை செய்தான். அப்படி செய்த போது என்னாச்சுன்னா அந்த தேவர்கள் எல்லாம் பயந்து கொண்டார்கள், அசுரனுக்கு பயந்து எல்லாருமே பெண் வடிவத்தை எடுத்துக்கொண்டார்களாம். தேவர்கள் குழு எல்லாருமே பெண் வடிவத்தை எடுத்துக்கொண்டா பெண்களிடத்துல சண்டைக்கு அதிகம் போக மாட்டானுங்க. இப்பவும் அப்படித்தான் இருக்குது, பெண்களிடத்துல அதிகம் சண்டைக்கு போவாங்க. தேவர்கள் முழு பூரா பெண் வடிவத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு முத்தலை எங்கனும் வெள்ளியங்கையில கிருமேவினர் முத்தலை அள்ளிலைப்படை அங்கன ஆர் அருள் பெற்றவன். அதனாலே அப்படி எல்லாருமே கைலாயத்து போயிட்டாங்க. அந்த தேவர்கள் எல்லாமே கைலாயத்துக்கு போய் வள்ளி மாமி கணங்களோடு சேர்ந்துக்கிட்டாங்களாம். வள்ளி மாமி கணங்கள் இருக்குது பாரு, அந்த கணங்களோடு சேர்ந்துக்கிட்டாங்க. வள்ளி மாமி இருக்கிறாளே அவளோட சேர்ந்த கூட்டம் இருக்க முடியல, அந்த கூட்டம் அந்த கூட்டத்தோட இந்த பெண்கள் கூட சேர்ந்துக்குச்சு. அப்படி சேர்ந்து கொண்ட பிறகு இன்னாறு பல்கால அகல் ஊழி எம்பிரான் மண்ணுதாறு வனத்துறை மாதவர் தங்களை தன் துண்ணி மையல் குழி அவர் உண்மை சோதித்திட அன்ன செய்ய நினைந்தவன் உயிரம் அவ்விடை அந்தகாசுரன் விண்ணவர் வெள்ளி அடுக்கலில் வந்து பெண்மையராகி மறைந்துரை செய்தி கேட்டு உந்து சீர்த்த மிகுத்தவன் எய்தி உடற்றுளி முந்துசீர அம்பிகை தன் அருள் பெற்று முகுந்தனர். அதனால இப்படி அந்தகாசுரன் எல்லா இடங்களையும் தேடி பார்த்தா தேவர்கள் இல்ல. அதன் பிறகு அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். தேவர்கள் எல்லாம் பெண் வடிவத்தை எடுத்து கைலாயத்துக்கு போயிருக்காங்கன்னு சிஐடி மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண, நேரம் கைலாயத்துக்கு போட்டான். அப்படி அங்க போன போது எண்ணில் பெண்டில் தமைப்படை தேயினர். மகாவிஷ்ணுவானவர் அம்பாளுடைய திருவருளினாலே ஏராளமான பெண்களை படைச்சாராம். அம்பாளுடைய கருணையினாலே ஏராளமான பெண்களை படைச்சு அந்த வந்த அசுரனை அந்த பெண்கள் அடித்து துரத்தினாங்களாம். பெண்கள் அடித்து துரத்தினார்களா, அவன் அந்த பெண்களோட அவன் சண்டை போட மாட்டாம ஓடி வந்துட்டான். அந்த காலத்தில் ஓடி வந்துட்டான். ஓடினாக மற்ற அண்ணலார் கண்ணிலார் கிடை கண்டகன் ஓடி மனத்திடை நன்னி அங்கன் உரு நடாத்திய செய்கை நவிற்றுவான். அதற்கு மேலே வந்து சிவபெருமான் இவன் இப்படி இருக்கிற காலத்திலே சிவபெருமான் தாருகவனத்து ரிஷிகளுக்கு இருக்கின்ற அஞ்ஞானத்தை போக்குவதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணினார். தாருகவனத்து ரிஷிகள் என்பவர்கள் 48,000 ரிஷிகள் சொல்றாங்க. 48,000 பேர். அந்த 48,000 ரிஷிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வந்து மந்திர தந்திர பலம் உடையவர்கள், படித்தவங்க. ஆனாலும் அவர்கள் சிவனை வணங்காதவர்கள். இப்படி ஆள் இருந்திருக்கிறாய்யா, சிவனை வணங்காதவன் எவ்வளவு பேர் கட்டிக்காரனா இருக்கிறான். அது மாதிரிதான் அப்படி இருந்து அவர்களுடைய கொள்கை என்னன்னா, நாம் செய்கிற வினையே நமக்கு பலன் தரும், கடவுள் வேண்டியதில்லை, வினையை கூட்டி வைக்க ஒரு ஆள் வேண்டியதில்லை என்ற கொள்கையுடையவர்கள். நாம் செய்கின்ற வினையே நமக்கு பலன் தரும். நல்லது செஞ்சோம்னா நல்லது, கெடுதல் செய்தோம்னா கெடுதல். இதுக்கு ஒரு கடவுள் என்ன தேவை? இப்ப நெல்லு போட்டோம்னா நெல் விளையுது, முள்ளு போட்டா முள்ளு வருது. இதுக்கிறது கடவுள், கடவுள் அதுக்கு வேணுமா என்ன? ஆட குருட்டு போயில அவன் பார்த்து மழை பெய்ய வச்சா தான் விளையும். மேட்டூர் தண்ணி வந்து பஞ்சா தானே விளையும். அதாவது தண்ணி யாரு உண்டு பண்றது? தண்ணி யாரு உண்டு பண்றா? இப்ப இது உண்டு கூட தெரியலப்பா, ஒருத்தனுக்கு தெரியலையா? வயல் நம்ம வயலு தான், நம்மளுதான், நீ தான் போடுற. விளைய வைக்கிறதாரு தண்ணி வாச்சி, தண்ணி யாருது? அந்த முனிவர்கள் நாம் செய்கின்ற நன்மை தீமையாகி அந்த வினைகளே பறந்துரும், ஒருவன் கூட்டி வைக்க வேண்டியதில்லை என்ற கொள்கையுடையவர்கள். அவர் மீமாஞ்சகர்கள் பேரவர்களுக்கு, மீமாஞ்சக மதம் பேரு. கர்ம பிரதிவாதிகள்னு சொல்றது, கர்ம பிரதிவாதிகள்னா கர்மமே பலந்தரும், கடவுள் வேண்டியதில்லை என்ற கொள்கையுடையவர்கள். அவர் நாத்திகத்தோடு தழுவியதுன்னு வச்சுங்களேன், நாத்திகம் தழுவியது. அதனாலே அவர்களுக்கு புத்தி புகட்டுவதற்காக ஒரு காரியத்தை பண்ணினார் சௌருவான். அந்த காரியம்தான் பிச்சாடரராக சென்றது. பிச்சாடரராக காபாலியாக சென்றது.
முதுவாய் ஊரிகர முதுகாட்டிரி கொண்டாடல் முயல்வானே, கதுவாய் தலையில் பழனி பழனி உள்ள கண்டாலடியார் கவலாரே.
அம்பலத்தை ஊத்தாடி அவசிய பரிதிரியும் நம்பனையின் தேவன் என்று நன்மதி என்னேடி என்றெல்லாம் சொல்லுகிறது. அதான் பிச்சாடரராக சென்று அந்த தாருகவனத்து பெண்கள் எல்லாரும் வந்து பிச்சை இவனுடைய பாத்திரத்தில் இடும்படியாகவும், அவர்கள் எல்லாரும் இவனை கண்டு மயங்கும்படியாகவும் ஆயிப்போச்சு. அவர்கள் எல்லாருமே தன்னுடைய கற்பை இழந்து விட்டார்கள். தாருகவனத்து பெண்கள் அத்தனை பேரும் கற்பை இழந்து இப்படி இழந்த பிறகு இது இந்த இந்த இவர்கள் கற்பை இழந்ததும் அதே சமயத்துலதான் மகாவிஷ்ணுவை மோகினியாக போய் சொன்னார். அந்த ரிஷிகள் இருக்க பக்கத்து அவர்கள் மோகினியை கண்டு அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டார்கள். இவர்கள் பிச்சாரரை கண்டு இவர்கள் இழந்து விட்டார்கள். அதன் மூலமாக அவர்கள் சுதந்திரர்கள் அல்ல, சுதந்திரமுடையவர்கள் அல்ல, பரதந்திரர்கள். ஆன்மாக்கள் பரதந்திரமுடையன என்பதை காட்டுவதற்காக, சுதந்திரம் வேற பரதந்திரம் வேற.
இப்ப இன்னொரு பொருளுக்காக அடிமைப்படுகிறான்னா சுதந்திரம் இல்ல, அடிமை பரதந்திரம்னு பேர். இப்ப பொடி போட்டு பழகிறான்னு வச்சுக்க, பொடிக்கே என்ன பெரியாள் தானா பொடிக்க அடிமை, ஆளு பெரியாள் ஆனா பொடியாளாயிட்டேன், பொடியாளாயிட்டேன், விளங்குதா? அது கடிமை இல்லைன்னா இருக்க முடியாது, போனா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, ஒண்ணு ஓடாது, புரியுதா? போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனாலே உயிர்கள் ஒரு பொருளுக்கு அடிமையாகி விடுது, ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி விடுது. அதனால உயிர்கள் சுதந்திரமுடையன அல்ல என்பதை இந்த திருவிளையாடல் மூலமாக காட்டினாரு. அப்படி காட்டிய போது அந்த முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினார்கள், அதன் பிறகு உணர்ந்து கொண்டார்கள். எப்படி உணர்ந்து கொண்டார்கள்னா, சிவன் வந்துதான் இந்த மாதிரியாக நம்ம பெண்களை எல்லாம் கெடுத்துட்டான், இப்படி விச்சாடனரா வந்தவன் சிவன் என்று தெரியும். அப்படி தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா, எழுந்த மொயலகன் புலி பாம்பு உலை பூதம் எரி மழுவும் தொழுந்தகையார் கை கொண்டு தொடங்குதிலும் நடங்காடும். அதனாலே அந்த தாரகவனத்துல கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடிக்கார் சௌருவார், கொஞ்ச நேரம் அடிக்கார், கொஞ்ச நேரம் ஆடிக்கார், அது மாதிரி ஆடினா தானே தாங்காதான். அதனால கொஞ்ச நேரம் ஆடிய அப்படினாலே அந்த நடத்தையும் கண்டு இவன் சிவன் என்று தெளிந்து அதன் பிறகு இந்த சிவனை கொல்ல வேணும்னு நினைச்சிட்டானு அந்த ரிஷிகள். அவன் வேள்வியை செய்து, கொடுமையான வேள்வியை செய்து, அந்த வேள்வியில மொயலகன் புலி பாம்பு பூதம் மானு நெருப்பு மழுவு எல்லாம் சஷ்டி பண்ணி விட்டானான். அவ்வளவு ஆற்றல் இருந்திருந்து பாருங்க, சிவனையே வணங்காம கூட அவனுக்கு அவ்வளவு ஆற்றல்லாம் இருந்தது, எல்லாம் சஷ்டி பண்ணி விட்டான். அப்படி விட்ட போது அதே எல்லா பொருளும் அவருக்கு அடிமை ஆகிவிட்டன. புலியை உரிச்சு தோலை இடுப்பில கட்டிக்கிட்டாரு, மொயகலனை மிதிச்சு ஆடினார், பாம்பை ஆவரணமா போட்டுக்கிட்டாரு, நெருப்ப கையில ஏந்தி ஆடினார். எல்லாம் வசதியா போச்சு, ஆடுறதுக்கு வசதியா போச்சு, சும்மா ஆடாம கையில் நெருப்பு வச்சுக்கிட்டு ஆடினா என்ன விசேஷம் தானே. அடியில மொயலகன், மொயலனை மிதித்து நடனம், மொயலன்கிறது ஆணவ மலம், மொயலகன்கிறது ஆணவ மலம், அப்படி மூணு வளவா இருப்பான், மூணு வளவா கையில கத்தி வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்களா கையில கத்தி வச்சிருப்பான். அதனாலே மொயலகனை மிதித்து நெருப்பை ஏந்தி பாம்பை ஆரணமாக ஆண் குண்டு உண்டு புலியை உரித்து தோலை கட்டி கொண்டு அந்த தாரகவனத்தில கொஞ்ச நேரம் நாட்டியம் ஆடினாராம். அந்த நாட்டியத்தை கண்டுதான் பிறகு திருமால் அந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் எழுந்து நின்று தொழுது அழுது கண்ணீர் ஒடித்தார். இந்த தாண்டவத்தை கண்டு கொஞ்ச நேரம் ஆடினாரு, அதை பார்த்துருக்கிறான். அதை பார்த்த உடனே வெகு காலம் கழிச்சு அந்த தாண்டவத்து மேல அந்த கூத்துல ஞாபகம் வந்துருச்சு, இப்படி ஆடினார் சுவாமி, அந்த கூத்தை எப்ப பார்க்க போறேன்னு அப்படின்னு நினைச்சு கண்ணீர் ஒடிச்சார். அது கண்ணீர் ஒடிச்ச போதுதான் ஆதிசேடன் பார்த்து, ஆகா ஏன் சுவாமி இப்படி நிக்கிறீன்னு கேட்டான். இந்த மாதிரி சமாசாரம்டா, நான் அந்த கூத்து பார்த்தேன், கொஞ்ச நேரம் ஆடினார் சுவாமி, அந்த தாண்டவத்தை எப்பொழுது நாம் காணப்போறோம் என்று எண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே அவன் வந்து நீரா உரியிட்டான். ஆறு அந்த ஆதி இடம், அப்படியா சிவபெருமான் கூத்து ஆடினாரா? இது கோயில் புராணத்துல வருது, இந்த இது வரலாறு கோயில் புராணத்துல வருது, சிவபெருமான் கூத்து ஆடினாரா அப்படின்னு கேட்டான். ஆமான்னாரு, ஆமான் சொன்னவன அவன் நெருப்பிலிட்ட வெண்ணை போல உருகி விட்டான். அதை பார்த்து அவர் என்ன பண்ணாரு, அடாடாடா உனக்கு இவ்வளவு சிவபக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு, சிவபெருமான் மேல இவ்வளவு அன்புடையவன் எனக்கு தெரியாம போச்சு, உன்னை போய் நான் பாயா வச்சிருந்தேனே, படுக்கையா வச்சிருந்தேனே, நீ போய் தவத்தை பண்ணி நீ நாட்டியத்தை பாடுறா நான் வச்சுக்கிட்டேன், நான் வேற வாய் வாங்கிக்கிறேன் போடாட்டேன். ஆதிசன் அவதான் பதஞ்சலி முனிவர், அந்த ஆதிசன் தான் பதஞ்சலி. அந்த கூத்துக்கு காரணமாக இருந்தது இந்த தாரகவனத்துல அண்ண கூத்து பாடுற கூத்துக்கு காரணமாக இருந்தது. அந்த இப்படி அந்த பொருள்கள் எல்லாம் இப்படி அவர் கை கொண்டு அடக்கி ஆடியதை பார்த்து விழுந்து அயர்ந்து சோர்ந்து உள்ள வெறியினர் தமக்கு மதி கொழுந்தனிவார் அறிவளிப்ப குறைதீர துழுதிருந்தார். அதன் பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் புத்தியை தந்தார். நாம் சுதந்திரர்கள் அல்ல, பரதந்திரர்கள், சிவன் இயக்க இயங்குகிறோம், அவன்தான் வினையை கூட்டி வைப்பவன், வினையை கூட்டி வைப்பவன், வினை சடப்பொருள்,